கண்கள் தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உன் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாச்சி உமக்கே.
அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14-15 முடியும். யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் இந்த தவக்காலத்திலே அடியெடுத்து வைத்து நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீங்க. தவக்காலம் ஒரு அருமையான காலம், மனமாற்றத்தின் காலம். நம்ம நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் இது ஒரு செயல்பாட்டுக்கான காலம். யார் செயல்படுவது? கடவுளா நானா? கடவுளா நீங்களா என்று பார்க்கிற போது, நானும் நீயும் செயல்பட வேண்டிய காலம். இது நம்முடைய செயல்பாட்டுக்கான காலம். கடவுள் எப்போவுமே இரக்கத்தோடு இருக்கிறார். அவருடைய இரக்கத்திற்கோ உண்மைக்கோ நீதிக்கோ குறைவில்லாதபடி இருக்கிறது. இந்த அருமையான அபிஷேகத்திற்குள்ளே நாம் போக முடியாதபடி நம்மை தடை செய்வது நம்முடைய பாவம் என்கிற அடையாளம். பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த மூன்று எழுத்தில் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த பாவத்தினுடைய நிலை என்பது ரொம்ப ஆழமானது. நிறைய பிரசங்கங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய அந்த பாவம் அப்படிங்கிற நிலையை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்குது. இன்றைக்கி பாவம் அப்படின்னோடனையுமே நம்ம மனசுக்குள்ளே பிசாசு என்ன செய்வான்? ரெண்டே ரெண்டு பாவத்தை வைப்பான். நீ இந்த இது பண்ணிட்ட, இந்த அது பண்ணிட்ட, அவ்வளோதான் உன் பாவம். பாவ அறிக்கையில் போய் நீங்கள் முழந்தாட்படிட்டு அவங்க சொல்லும் பொழுது, மக்கள் வந்து சொல்லும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். சில வேளைகளில் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது அந்த இடத்துல. அதுக்கு தான் சொல்கிறோம், இது மாதிரி பிரசங்கங்களை கேட்டால் தான் இங்கே தான் நாங்கள் என்ன செய்வோம், வெளிப்படுத்துவோம் சில விஷயங்கள் எல்லாம். குருக்கள் பிரசங்கத்தில் சொல்லுவாங்க, எது குறையாக இருக்கிறது, எது அதிகப்படுத்தணும், எது ரொம்ப ஓவராக போகுது அதை குறைப்படுத்தணும். பாருங்கள், இன்றைக்கி பக்தி முயற்சிகள் அதை நம்ம என்ன செய்வோம், குறைக்க சொல்கிறோம். பக்தி முயற்சிகள் தேவைதான், இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் வெறும் பக்தி முயற்சிகள் பக்தி முயற்சிகளாகவே இருந்துருச்சுன்னா, அதனால தான் சொல்கிறோம் எது முக்கியம். இன்றைக்கி கூட ஆண்டவர் வந்து முதல் வாசகத்தில் அழகாக பேசுகிறார் பாருங்களேன். என்னத்தை சொல்கிறாரு? எது எது நோன்பு? சீடர்கள் நற்செய்தியில் பார்க்குறோம், உங்கள் சீடர்கள் நோன்பு இருக்கிறா இருக்கிறது இல்லை, நாங்களும் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் எல்லாம் பாருங்கள், நாங்களாம் நோன்பு இருக்கிறோம். அப்போ அவங்க எதிர்பார்த்த ஒரு அடையாளம் வந்து இயேசு தன் சீடர்களுக்கு கொடுக்கல. அவருடைய சீடர்கள் எப்படி இருக்கணும்னு அவர் நியூ ஃபார்மிங் கொடுத்துட்ருக்கிறார். அவர் கொடுக்க விரும்புகிற நோன்பினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீ ரத்தம் சிந்தணும். அதுதான் இயேசு சுவாமி காட்ட போகிற அந்த நோன்பினுடைய அடையாளம். அடுத்தவர்களுக்காக இறங்கு. இருவர் இருவராக போய் நீங்கள் நற்செய்தி அறிவிங்கன்னு சொன்னார் இல்லையா, அதில் அந்த நோன்பினுடைய தன்மை அடங்கி இருக்கிற இயேசு சுவாமி அந்த பழைய ஏற்பாட்டினுடைய முறைமையை நிப்பாட்டுறதுக்கோ அல்லது அழிப்பதற்காகவோ அல்ல, மாறாக நிறைவாக்குவதற்கு வந்தேன் அப்படிங்கிறார். மோசையின் சட்டங்களை அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவாக்குறதுக்காக நான் வந்தேன். ஆரம்பம் அப்படி இருந்திருக்கலாம், நோன்பு எதுன்னே தெரியாது, இப்படி தான் இருக்கணும் இருந்தது, அந்த சட்டங்கள் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நோன்பினுடைய தன்மை என்ன? இறைவாக்கினர்களே பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி வாசிக்கப்பட்ட இசையாவினுடைய அந்த இறைவாக்கினுடைய நூல் மிக அழகாக சொல்லுகிறது, நீங்கள் நோன்பு இருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள். எதை நான் வந்து நோன்புன்னு சொல்கிறேன்? உன் ஆதாயத்தை தேடுறதையா? ஒருவன் தன்னை ஒடுக்கி கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? நம்ம உடல் சாப்பிடாமல் இருக்கிறோம், ஒரு சில காரியத்தெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம். எவ்ரி திங் இஸ் ஃபைன். அதனோட ருடிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது அடிப்படை. அதெல்லாம் அதன் மேலே கட்டப்படுகிற அந்த கட்டிடத்தினுடைய நிலை எப்படி இருக்கிற. சில பேர் என்ன செய்கிறோம், நம்ம அடிப்படையிலேயே நின்றுடுறோம், இது போதும் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அது பத்தாது, நீ மேலே வரணும். இறைவாக்கினர்கள் நூல்லையே கடவுள் மிக அழகாக அதை பேசிட்டார். அதில் தான் அவர் சொல்கிறாரு, எது உன் எது எது நோன்பு, சாம்பலை பூசிக்கிறதா, சாக்கு உடை உடுத்தி கொள்கிறதா, இது இல்லை, இதை விட வேறு ஒன்று அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, கொடுமை தலைகளை அவிழ்ப்பது, நுகத்தின் பிணையல்களை அறுப்பது, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவது, எவ்வகை நுகத்தையும் உடைப்பது. இதை மாதிரி நான் ஒன்று ரெண்டு தான் சொல்லியிருக்கிறேன், இதை மாதிரி இருக்கக்கூடிய நுகங்கள், தடைகள், அதெல்லாம் உடைக்கணும். அதுதான் நோன்பினுடைய அடையாளம். இன்றைக்கி நிறைய நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் இன்றைக்கி நம்ம தமிழ் சமூகம் வந்து ஒரு தரம் தாழ்ந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. தமிழோ தமிழ் சமூகத்தினுடைய கலாச்சாரமோ அப்படிப்பட்டது அல்ல. ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு சமூகம் இது, உறவிலையும் உணர்விலையும் பறந்த ஒரு சமூகம். நம்மளுடைய எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு பழக்கம், வீடுகளெல்லாம் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா திண்ணை என்று ஒன்று வைப்பாங்க. ஒரு அருமையான இந்த அடையாளத்தை வந்து அதில் புரிந்து கொள்ளலாம். திண்ணை வைப்பாங்க, வீடு கட்டும் போது திண்ணை இல்லாமல் கட்ட மாட்டாங்க. திண்ணைன்னு சொன்னால் நம்ம வீட்டினுடைய வெளிப்புறத்திலே ஒரு திட்டு மாதிரி வைத்து அதுதான் திண்ணைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இரவு எதுக்காக அதை கட்டுறாங்க, இரவு யாராவது வழிபோக்கர்கள் போகிறவங்க எங்கேயாவது அவங்க அசந்துட்டாங்கன்னா அந்த வீட்டு திண்ணையில் படுத்திருப்பாங்க. நம்முடைய கலாச்சாரம் சொல்லுகிறது, அப்படி யாராவது உன் வீட்டு திண்ணையில் படுத்திருந்தால் அவன் பட்டினியாக இருக்கக்கூடாது. உடனே ஒரு சத்தம் கேட்கிறதா, நீ கதவை திறந்து பார்த்து அந்த எளியவருக்கு நீங்கள் என்ன செய்யணும், எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், உணவு கொடுக்கணும். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய பண்பாடு இன்றைக்கு நமக்கு சிதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. பல்வேறு விதமான தீமைகளால், பல்வேறு விதமான அடக்குமுறைகளால் நம்ம மதங்களால் என்ன செய்கிறோம், இன்றைக்கு பிரிக்கப்படுகிறோம். இதை செய்கிறவன் பிசாசு செய்கிறான். ஒருவரை ஒருவர் மதிக்க மறுக்கிறோம். அடுத்தவர்களை நம்ம என்ன செய்கிறோம், அவமானப்படுத்தி தன்னை உயர்த்துவது தான் நம்மளுடைய மதத்தினுடைய அடையாளம் என்று நாம் நினைக்கிறோம். ஜாதியத்தினுடைய பெருமை, நம்முடைய ஜாதி என்கிற உணர்வு நமக்குள்ளே பற்றி எரிகிறது. வெளியில் நாம் வந்து எல்லாவற்றையும் சரியாய் செய்வதை போல செய்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே என் ஊரை சார்ந்தவன், என் நாட்டை சார்ந்தவன், என் இனத்தை சார்ந்தவன், என் ஜாதியை சார்ந்தவன் என்கிற அடையாளங்கள் நமக்குள்ளே அது பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் யார் செய்கிறா? பிசாசு செய்கிறான். பிசாசு எப்படி செய்கிறான்? ஏஜெண்ட் வச்சுருக்கான். தன்னுடைய ஏஜெண்டுகளை அவன் அங்காங்கே உருவாக்குகிறான். அவர்கள் ஏதோ நன்மைத்தனத்தினுடைய பிள்ளையாக இருப்பது போல காட்டிக்கொண்டு தன் சுற்றி இருக்கிற அந்த 10 பேருக்கு நல்லவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய ஒத்த சிந்தனை உள்ள 10 பேருக்கு அவங்க நல்லவராக இருப்பாங்க. ஆனால் பரந்துபட்ட சமூகத்திற்கு அவர்கள் எதிரிகளாக இருப்பாங்க. எல்லாவற்றிற்கும் மேலே கடவுளுக்கு அவர்கள் அருவறுப்பான அடையாளமாக இருப்பார்கள். அதனால தான் நம்ம சொல்கிறோம், உன்னுடைய பார்வையை வெறும் குறுகிய வட்டத்துக்குள்ளே வைக்காத. அப்போ இந்த சூழல் பரந்துபட்ட பார்வை உனக்கு வேணும். இந்த சூழலை நீ என்ன செய், உணர்ந்து பார். இது எல்லாரும் யோசிக்கணும். குருக்கள் யோசிக்கணும், கன்னியர்கள் யோசிக்கணும், ஆயர்கள் யோசிக்கணும், எல்லாத்துக்கும் மேலே பொதுமக்கள் நீங்கள் யோசிக்கணும். உங்கள் வீட்டிலிருந்து தான் இந்த அடித்தளத்திற்கான திட்டமிடப்படுகிறது. அரசியல் தலைவர்கள் யோசிக்கணும். சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் யோசிக்கணும். இப்படி சமூகத்தை யோசிக்க அழைக்கிற அந்த ஒரு அதிசயமான உண்மை விவிலியத்திலிருந்து தான் வெளியே வருகிறார். விவிலியத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற. ஆகவே இந்த அருமையான நாளில் ஒரு சிறிய கருத்தை நாம் சிந்தித்து திருப்பலிக்குள் கடந்து செல்வோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற அந்த நேரத்தில் ஒரே ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இதெல்லாம் சொல்லிவிட்டு கடவுள் என்ன செய்கிறாரு, பஞ்ச் டைலாக் வைக்கிறார். அதை தான் முன்மொழின்னு நம்ம சொல்கிறோம். சினிமாவிலலாம் பஞ்ச் டைலாக் சொல்லுவாங்க, நான் இப்படி போனால் அப்படி வருவேன், அப்படி போனால் இப்படி வருவேன், அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. நம்ம யார் சொன்னதையும் சொல்லிடக்கூடாது. அப்புறம் சொல்லிடுவாங்க, ஃபாதர் வந்து இவர் ஃபேன் போல இருக்குது, அவர் சொன்னதை சொல்லிட்டார் அப்படி சொல்லிடுவாங்க. அதனால் நாம் எதையும் சொல்லாமல் சொல்கிறோம். ஆண்டவர் நிறைய பஞ்ச் டைலாக் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் கொடுத்த பஞ்சு டைலாக்லாம் மறந்துட்டு நாம் என்ன செய்கிறோம், நம்ம பெசாட்டு உட்காந்துறோம். முன்மொழிங்கிறது தான் அந்த பஞ்ச் டைலாக்னு நம்ம சொல்கிறோம். முன்மொழி அதுதான் ஒரு கேப்ஷன் வேர்டு. அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நச்செய்தியின் இந்த முதல் வாசகத்தினுடைய அந்த கோர் மெசேஜ், அந்த முழுமை ஒரு புள்ளியில் வைத்தா இதுதான், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதென்றோ நான் விரும்பும் நோன்பு. அன்பு பிள்ளைகளே, இந்த நச்செய்திக்கு முன் வசனமாக ஆமோஸ் 5:14 வாசிக்கப்பட்டது, பாடப்பட்டது இல்லைங்களா? நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நம்ம கேட்கலாம், நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும், நான் எதுக்கு ஜாதியை விட்டு வெளியில் வரணும், எனக்குன்னு எனக்கு என்னுடைய குடும்பம் இருக்குது, நான் எதுக்கு அந்த கலர் ரேசிசம், நான் ஒயிட், நான் பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர் ரேசிசம் நம்ம நாட்டில் இல்லை, அது வெளிநாடுகளில். ஏன் அதை விட்டு நான் வெளியில் வரணும், எனக்குன்னு சோறு போடுறதுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த உறவுகள் இருக்கிறாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் பொருளாதார நிலையில் உயர்ந்திருக்கிறேன், பங்கு சமூகத்தில் அந்த காழ்ப்புணர்வு இருந்து கொண்டு இருக்கிறேன். பங்குகளில் பணக்காரர்களெல்லாம் பணக்காரர்களாக இருப்பாங்க, அந்த நண்பர்கள் கூட்டம் அப்படி தான் இருக்கும், அவர்கள் ஏழைகளோடு தொடர்பு கொள்வதில்லை. பாருங்கள், இப்படிப்பட்ட நிலையை தாண்ட சொல், நன்மையை நாடுங்கள். இந்த தவக்காலத்தில் இதுதான் நமக்கு அழைப்பு. நன்மை எது அப்படிங்கிறத அறிந்தால் தானே நாட முடியும். அப்போ நன்மையை எப்படி அறிவது? இந்த வார்த்தையை தேடு. வார்த்தை சொல்லி கொடுக்கும் எது நன்மை அப்படின்னு, எது தீமை அதை விளக்கு. நன்மையை தேடு, தீமையை தேடாதீர்கள், தீமையை தேடி போயிடாத. அப்பொழுது இதை நீ செய்தின்னா அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் கடவுளுடைய அன்பை விட்டு விலகி போகிறாங்க. அவங்க எங்கே விலகி போகிறாங்க? அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தீமையை தேடக்கூடிய அடையாளமாக மாறுறாங்க. தீமையை தேடுறாங்க போய். இன்றைக்கி செல்ஃபோனில் போய் நம்ம தேடுறோம், அதுவாக வந்து நமக்கு செல்ஃபோனை திறந்தோடனே வந்து ஏதோ ஒரு அசிங்கமான படமோ அசிங்கமான ஒரு காரியமோ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது இல்லை. நீங்கள் கூகுளுக்குள்ளே போய் அதுக்குரிய சில பெயர்களை அடித்து நீங்கள் சர்ச் கொடுக்கணும், அப்போ தான் வரும் அது. அப்போ பாருங்கள், நீ தேடுற எங்கே டாஸ்மார்க் இருக்குது, எங்கே ஒயின் ஷாப் இருக்குதுன்னு நீ தேடி போகிற தேடுதல். டிவியில் எப்போ இந்த நிகழ்ச்சி வரும், எப்போ வந்து அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அசிங்கமான நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, பெரிய பெரிய முகத்தை வச்சுருக்கிறவங்களாம் வந்து நிற்கிறாங்க, அதனால் அது சரியாக இருக்கும். தவறு. அன்பு பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி தொலைக்காட்சியிலிருந்து ஒரு சில பேர் என்னிடத்துல பேசும்போது ஒரு சில நிகழ்ச்சியை காட்டி கோட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவர் சொன்னார் பாருங்கள், ஒரு அருமையான கருத்து. தேவ பிள்ளைகளே, ஒரு இலை நிறைய நரவல் ஒரு சாணின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், மாடு போடுற சாணியை வச்சுட்டு நடுவில் ஒரு ஆப்பிள் வச்சா, நீங்கள் ஆப்பிள் நடுவில் என்ன என்ன சாணிக்கு நடுவில் தான் ஒரு ஆப்பிள் இருக்கேன், ஆப்பிள் தானே நமக்கு வேணும் என்று எடுத்து அந்த ஆப்பிளை நீங்கள் சாப்பிட முடியுமா? யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி அங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம், நிகழ்ச்சிகள் எல்லாம் நரவலை போன்ற ஒரு சாணியை போன்ற ஒரு அசிங்கம் நிறைந்தது. அது உள்ள ஏதோ ஒரு நல்ல கருத்து வந்திருக்குன்னு நீ போய் தொட முடியுமா? தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை தான் நன்மையை அறியக்கூடிய ஆற்றல். அப்பொழுது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ சும்மா போய் கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு கடவுள் வரணும் இல்லை, வரமாட்டார். நிறைய குடும்பங்கள் கடவுளை காண முடியாமல் தவிப்பதற்கு காரணம் அவர்கள் நன்மையை நாடுவதில்லை. தீமையை செய்து கொண்டு கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போய் தங்களுடைய ஃபார்மாலிட்டியை முடிக்கிறாங்க. சண்டே மாஸ் முடிச்சாச்சு, தவக்காலம் வந்துருச்சு, நம்ம வெள்ளிக்கிழமை போய் சிலுவைப்பாதைக்கு இப்படி நின்றுட்டு வந்துடுறது. முன்னாடியெல்லாம் சிலுவைப்பாதையெல்லாம் முழங்கால் போடுவாங்க, எந்திரிப்பாங்க. இப்போ முட்டி வலி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, ஆனால் முட்டி வலிக்காதவங்களும் முழங்கால் போடுறதில்ல. அந்த 40 ஸ்தலத்துக்கு முழங்கால் போட்டு எந்திரிச்சா அது ஒரு எதுக்கு டயர்டு பாருங்க, ஆட்டிடியூடு மனப்பாங்கு மாறிக்கிட்டு இருக்குது. ஏன் நான் முட்டி போட்டால் வலிக்கு தான் செய்யும், அதுக்கு தானே அந்த சிறப்பு காரியத்தை நம்ம செய்கிறோம். முட்டி போடணும், எந்திரிக்கணும், முட்டி போடணும், எந்திரிக்கணும். இன்றைக்கி நம்ம யோசிக்கணும் பாருங்கள், சின்ன சின்ன காரியத்தில் எல்லாம் நம்மளுடைய அந்த மனப்பாங்கு மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. யார் மாத்திரா? ஒரே வார்த்தையில் பிசாசுன்னு சொல்கிறோம். பிசாசு எப்படி மாத்திரான்? அவன் தன் சூழல்களை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறான். அவருக்குன்னு ஏஜெண்ட் வச்சுருக்கிறான். அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், குருக்கள், கன்னியர்கள், எல்லா தளத்துலேயும் அவனுக்கு ஏஜெண்ட் இருக்கிறாங்க. அப்போது நம்ம யோசிக்கணும், எல்லாரும் சொல்வதும் சரி என்று நினைத்து விடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்மையை தேட வேண்டும். அப்பொழுது படைகளின் கடவுளாகி ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இதைத்தான் நம்ம இந்த நாளில் அப்போ நன்மையினுடைய ஒரு அடையாளத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அடுத்தவனுக்கும் முகத்தை மறைத்து கொள்ளாதே. அதாவது உன் இனத்தாருக்குன்னு போடப்பட்டிருக்கு. யார் என் இனம்? கடவுளால் படைக்கப்பட்ட என்னுடைய சக மனிதர்கள், என்னை போன்ற உணர்வுள்ள பிள்ளைகள். யார் உன் அயலான்? யார் உன் இனத்தான்? இனத்தான் என்று சொல்லுகிற பொழுது உங்கள் இனத்தாருக்கு அப்படின்ற போது நம்ம உடனே ஜாதியவோ அல்லது நம்மளுடைய வெள்ளை நிறத்தையோ கருப்பு நிறத்தையோ இங்கே கொண்டு வந்து சேர்ப்பது அல்ல. மாறாக இயேசுசாமி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். யார் நல்ல சமாரியன்? அடுத்திருப்பவனுக்கு உதவி செய்கிறவன் தான். அடுத்திருப்பவன் என்ன தேவையில் இருக்கிறான் என்பதை அறிந்து செயல்படுகிறவன். இப்போ பாருங்கள், திருத்துதர் பணி 7:51 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. திமிர் பிடித்தவர்களே, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நெகட்டிவ் வார்த்தையாக இருந்தாலும் அது நம்மளை குத்துற ஒரு வார்த்தை. திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எதற்கு நான் இந்த வசனத்தை இந்த இடத்துல சொருகிறேன் அப்படின்னா, தூய ஆவின்னு இருந்துச்சு முன்னாடி, இப்போது மாற்றிருக்கிறாங்க தூய ஆவியார். அப்போ என்ன சொல்ல வராங்க, அவர் ஒரு நபர் என்பதை குறிக்கிற வார்த்தையாக அது இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த புரிதல் அப்படி தான் இருந்தது. பிதாவாகிய முதலாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன், இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன், முதலாம் ஆளாகிய தந்தையாகிய இறைவன், இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன், மூன்றாம் ஆளாகிய தூயாவியார். அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பர்சன் பண்ணுவாங்க. இது அவர் தந்தை ஒரு பர்சன், மகன் ஒரு பர்சன், தூயாவி ஒரு பர்சன். அப்போ மூன்று ஆட்கள் என்கிற அந்த நபர்களை குறிக்கிற அடையாளமாக மூன்று தளத்திலையும் மூன்று அடையாளத்தையும் வைத்து பார்க்கிறது நம்மளுடைய இறையியல் அடையாளம் அது. இந்த தூய ஆவியார் அப்படின்ற வார்த்தை இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறதுனுடைய அழுத்தம் என்னென்னா, அவரும் ஒரு நபர், உன் பக்கத்தில் அவர் இருக்கிறார். அப்போ தூயாவியார் என்னிடத்தில் இருக்கிறார்னா, அதே தூயாவியார் அங்கே இருக்கிறார் அந்த நபரிடத்தில், இந்த நபரிடத்தில். அப்போ நான் என்ன செய்கிறேன், அவர்களுக்கு என்னை மறுக்காமல் நான் ஏற்றுக்கொள்கிற போது தூய ஆவியாரை நான் என்ன செய்கிற, ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இதை தான் அப்போ இறைவார்த்தை இதை சொல்லுது. இந்த இறைவார்த்தையை நம்ம ஏற்க மறுக்கிறோம் அப்படின்னா, நோ, நான் எதிர்பார்க்கிறவங்ககிட்ட மட்டும்தான் தூயாவி இருப்பார், மற்றவங்ககிட்டலாம் தூயாவி கிடையாது என்று நாம் சொல்லிவிட முடியாது, சொல்லக்கூடாது. அதனால தான் பாருங்கள், இந்த முகத்தை மறைத்து கொள்வது, அதாவது நெக்லெக்டிங் சம்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம், நெக்லெக்டிங் சம்படி, வேண்டுமென்றே அவங்கள வேண்டான்னு நம்ம புறந்தள்ளுறது. இது எல்லா தளத்துலேயும் நடக்கும், குடும்பத்தில் நடக்கும், சமூகத்தில் நடக்கும், பங்கில் நடக்கும், நம்ம பணி செய்கிற இடத்துல நடக்கும், அடுத்தவன் செய்யலாம். ஆனால் இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ செய்யக்கூடாது. ஆண்டவர் நமக்கு இந்த செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறார். அவங்க செய்கிறாங்க, அதனால் நானும் செஞ்சேன். டிட் ஃபார் டேட், இது இயேசுவின் இது சட்டம் அல்ல, மோசையின் சட்டம். டிட் ஃபார் டாட். ஒரு சகோதரரோடு பேசி கொண்டிருந்தபோது வழிபாடுகள், அவர் ஒரு சபையை சார்ந்தவர். அந்த சபையில் அவர் சொல்கிறார, பழைய ஏற்பாட்டினுடைய முறைகள் எல்லாம் மாற்றப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் ஒரு முறைமை வந்திருக்குது, அந்த முறைமையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம எல்லா முறைமைகளையும் மாற்றுவதில்லை, எது நம்மை ஆழத்திற்கு கொண்டு செல்லுமோ அதை நம்ம மாற்றிக்கொள்வது. இன்றைக்கி அதுதான் நமக்கு விருப்பமானது, ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தர் பெரிய மனிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இன்டிஃப்ரென்ஸ் அண்ட் நெக்லெக்ட் ஆஃபன் டூ மச் மோர் டேமேஜ் தேன் அவுட்ரைட் டிஸ்லைக். நீங்கள் வெளிப்படையாக ஒருத்தரை வெறுக்கிறீங்க, கோபப்படுறீங்கன்னா, அதை விட அழுத்தமானது, ஆழமானது, டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா, அதுதான் ரொம்ப பாவம், அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். நீ கோபப்படுறது கூட வேதனைக்குரிய விஷயம் அல்ல. ஆனால் ஒருத்தரை நீங்கள் மறுதளிக்கிறீங்க பாருங்களேன், இது வேண்டாம், இவன் உயிரோடவே இல்லை என்று சொல்லி நம்ம திரும்பி போகிறோம், இதுதான் வந்து மறுப்பது. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, வைல் இட் இஸ் பெட்டர் டு பி லவ்டு தேன் ஹேட்டட், இட் இஸ் ஆல்சோ ஃபார் பெட்டர் டு பி ஹேட்டட் தேன் இக்னோர்டு. அதாவது வெறுப்பதை விட அன்பு செய்வதே மேலே, இட் இஸ் ஆல்சோ ஃபார் பெட்டர் டு பி ஹேட்டட், வெறுப்பது நல்லது. வெறுப்பதை அவங்க இது சொல்லலை, கம்பாரிசன், வெறுப்பது நல்லது, எது எதை விட மறுப்பதை விட இக்னோர் பண்ணுறது, அவங்க இருக்கிறாங்கங்கிறதையே நம்ம மறந்துட்டு நம்ம அப்படி ஓரம் கட்டிட்டு போகிறது வெறுப்பதை விட மோசமான ஒரு நிலை. பாருங்கள், இதெல்லாம் பொது மக்கள் சொல்கிற முதுமொழிகள், பைபிள்லேருந்து இல்லை. அப்போ எல்லாருக்குமே இந்த உணர்வு இருக்கிறது பாருங்களேன், எல்லாருக்குமே உணர்வு இருக்கிறது. அவர்கள் எந்த நம்பிக்கையாளர்கள் நமக்கு தெரியாது, ஆனால் அவர்களும் இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. பைபிளில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் வந்து முகத்தை மறைத்து கொள்ளாத தேவன் அப்படின்னு. திருப்பாடல் 27:9 திருப்பாடல் ஆசிரியர் இப்படி தான் வேண்டுறாரு, உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும், நீர் சினம் கொண்டு அடியேனை விளக்கி விடாதிரும். பார்த்தீங்களா, முகத்தை மறைக்காதிரும். திருப்பாடல் 69:17 சொல்கிறாரு, உமது முகத்தை அடியனுக்கு மறைக்காதேயும், நான் நெருக்கடியான நிலையில் இருக்கிறேன், என் மன்றாட்டுக்கு விரைவில் பதில் மொழி தாரும். அப்போ கடவுள் அவருடைய முகத்தை மறைச்சிட்டாருன்னா அங்கே என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாக கேடு தான், சாபந்தான். ஏன்னா அவர் முகத்தை நமக்கு மறைச்சிட்டாருன்னா, நம்ம பாவம் போய் மறைச்சிருச்சுன்னா பிசாசு விளையாட ஆரம்பிப்பான் நம்ம வாழ்க்கையில். நிறைய குடும்பங்கள் அப்படி தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நிறைய கடவுள் நம்மளை தண்டிச்சிட்டார். இல்லை, கடவுள் ஒரு நாளும் தண்டிக்கலை. நாம் என்ன செய்கிறோம், நம்ம பாவத்தை தூக்கி போட்டு கடவுளுடைய முகத்தை மறைச்சிட்டோம். கடவுளுடைய முகம் மறைக்கப்பட்டுருச்சு. இசை 59:1 ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, டேய் நான் என் கண்ணை கையை குறுக்கிக்கலப்பா, என் காதை நான் பொத்திக்கலப்பா, என் காது ஒன்றும் செவிடாக போயிடலை, உன் பாவங்கள் வந்து என் காதை பொத்திருச்சு, உன் பாவங்கள் தான் உனக்கு எனக்கு இடையே பிளவை ஏற்படுத்திருச்சு, என் கையை குறுக்கி வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு கடவுள். எவ்வளோ தெளிவான வார்த்தைகள், படித்து சிந்தித்து பாருங்கள் அன்பு பிள்ளைகளே. அப்போ நாம் என்ன செய்யணும், நாம் நம்மளுடைய இயல்பை விட்டு வெளியில் வரணும். அதான் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூடுன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், காதை பொத்தி கொள்ளாது. நீதிமொழிகள் 21:13 சொல்லுகிறது, ஏழை கூக்குரலும்போது எவன் காதை பொத்தி கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டான். லூக்கா 17:7 நம்ம பார்க்குறோம், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா, அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? கடவுள் அப்படி செய்ய மாட்டார். நீ மன்றாடு நீனா, கண்டிப்பாக அவர் என்ன செய்கிறார், திரும்பி பார்ப்பார். அதனால தான் கடவுள் அப்படி செய்கிறாரு. அப்போ நாம் எப்படி செஞ்சிட்ருக்குறோம், காதை பொத்தி கொண்டு மற்றவர்கள் எப்பேற்பட்ட எந்த கஷ்டத்தில் இருந்தால் நமக்கு என்ன என்று சிந்தித்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 28:27, ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது, அவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவர். மறைத்து கொள்வது. ஏவ பிள்ளைகளே, பைபிளில் ஒரு அருமையான ஒரு கதையை நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு ஊமை கடவுள் சொல்வார், பெரிய பணக்காரன் ஏழை லாசர். அந்த ஏழை லாசர் வெளியே உட்கார்ந்துருப்பான். கதையை சுருக்கமாக சொல்கிறோம். அவன் வெளியில் இந்த பணக்காரன் தூக்கி சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி எல்லாம் போட்டான், அதை எடுத்து இவன் சாப்பிட்டான், நாய் சாப்பிட்டுச்சு. பாருங்கள், நாய்க்கும் அவனுக்கும் வேறுபாடு இல்லாத ஒரு நிலை, அவன் மேலெல்லாம் புண்கள் நாற்றம். பாருங்கள், இந்த பணக்காரனுடைய நிலையை யோசிச்சு பாருங்களேன். அவன் என்ன செய்தான், அவன் அடித்து விரட்டினானா, இல்லை ஏன் விட்டு வாசப்படியில் உட்காராதரா அப்படின்னு சொல்லி விரட்டினானா, இல்லை நாயை விட்டு கடிக்க விட்டானா, இல்லை தீய வார்த்தையை பயன்படுத்தினானா, தன்னிடத்தில் இருக்கிற ஊழியர்களை வைத்து அவனை அடித்து நொறுக்கினானா, என்னதை செய்தான்? இவன் ஒன்றுமே செய்யலையே, தன்னிடத்தில் இருக்கிற மீதியை கொண்டு வந்து போட்டால் அவன் சாப்பிட்டான். பாருங்க, இவனும் செத்தான், அவனும் செத்தான். இவன் ஆபிரகாம் மடியில் போய் இந்த ஏழை லாசர் உட்கார்றாரு, பணக்காரன் ஒரு சொட்டு தண்ணிக்கு கேட்குறான், அவன் கையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி. நீங்கள் ஊற்றுங்க ஆபிரகாம்னு சொல்லலை, அவருடைய கையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணியை வைங்க. ஏன் இந்த தொடர்பு வார்த்தைகள்? இந்த பணக்காரன் என்ன பாவம் செய்தான் அப்படின்னா, தன் அயலான் என்ன துன்பத்தில் இருக்கிறான் என்பதை அறிய மறுத்தவன். ஒரு நண்பர் வந்து சொல்கிறாரு, அவர் ஒரு சபைக்கு போயிட்டாரு, கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்தவர், போகட்டும் எங்கே வேணாலும் கடவுள் அவரை வெளிப்படுத்துகிற விதமாக அவங்க போய் பணி செய்யட்டும், அதை நம்ம மறுக்கலை. ஆனால் கத்தோலிக்க திருவையில் இதை மாதிரி உதவிக்கரம் நீட்டக்கூடிய காரியங்கள் குறைவாய் நடக்கிறது என்கிற பழியை அவர் வைக்கிறார். அதில் எனக்கு பெரிய ஆச்சரியம், அவருக்கு அறிவெல்லாம் இருக்கிறது, உலகியல் அறிவு நிறையா இருக்கிறது, காசு நிறையா சம்பாதிக்கிறார் வேலை செஞ்சு. ஆனால் கத்தோலிக்க திரு அவையில் அதிகமான 60% மேற்பட்ட அளவு, ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன், பணிகள் சார்ந்த நற்செய்தி ஊழியங்கள் தான் எங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தான் நமக்கு இந்த அருங்குடை இல்லம், கரிஸ்மேட்டிக் ப்ரேயர்லாம் இப்போ தான் கொஞ்சம் பூமிங்காக வருது. ஆனால் இதுவரைக்கும் திரு அவை பயணித்த அந்த பயணத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? அடுத்தவர்களுடைய துயர் துடைக்கிற பணி தான் நற்செய்தி பணி என்று திரு அவை அழுத்தமாக சொல்லி அதன்படியாகத்தான் தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்தியது. திரும்பி பாருங்கள், எத்தனை உதாரணங்கள் உங்களுக்கு கொடுக்கணும், எத்தனை உதாரணங்கள். நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு சிஸ்டர் ஏதாவது ஒரு வயதானவர்களை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே நோயுற்றோரை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு 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 இயக்கம் ஒன்று ஏங்கி கொண்டு இருக்கும். அங்கே ஒரு பங்குக்குள்ளே போங்க, ஒரு வின்சென்டி பால்ன்ற ஒரு சபை இருக்கும், அங்கே 10 பேர் ஏழைகளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் படம் பிடித்து ஒரு நாளும் வெளியே காட்டப்படுவதில்லை. இதெல்லாம் இந்த கை செய்வது இந்த கைக்கு தெரியாது இருக்கட்டும் என்ற வார்த்தையின்படியாக பங்கு தலங்களிலே பங்கு குருக்கள் மிகச்சிறப்பாக அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் அதை அப்படி படம் போட்டு காட்டுவாங்க, மற்றபடி யாரும் அதை படம் போட்டு காட்டுதில்லை. அப்படி படம் போட்டு காட்டியிருந்தால் இன்றைக்கு பிரமாதமாக வளர்ச்சி அடைந்திருக்கும் சபை, பெருமையாக பேசப்பட்டிருக்கும், பங்கு தந்தையர்கள் எல்லாம் அப்படி பிரமாதமாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் குறைந்திருப்பார். என் அன்பு பிள்ளைகளே, அந்த மகன் சொன்ன ஒரு காரியம் ஒரு அறிவற்ற ஒரு அடையாளமாக இருந்தது. அதைத்தான் நான் இந்த இடத்துல வேதனையோடு நான் பார்த்தேன். அந்த மகன் பேசுகிற போது நல்ல காரியங்கள் எல்லாம் இங்கே செய்வது குறைவாக இருக்கிறதை போல அவர் பேசினார். என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் நம்மளுடைய கத்தோலிக்க திருவை இந்த செயலைத்தான் அதிகமாக அழுத்தி கொண்டு இருக்கிறது. அடுத்தவனை பார், அடுத்தவனுடைய துன்பத்திலே உன்னை இணைத்துக்கொள், இதுதான் நம்மளுடைய அழைப்பு. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், பெரிய இறைவார்த்தையை வந்து சும்மா பலபலான்னு பேசிட்டு போகக்கூடாது என்பதற்காக வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அளவுக்கு செய்துட்டு செயல்பாட்டுக்குள்ளே போங்கன்னு சொல்லி நம்மளுடைய மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தோம். ஆகவே நம்ம எந்த விதத்திலும் குறைவுபடாத ஒரு திருவை. ஏதோ இந்த நாட்களில் வார்த்தையின் மீது மக்கள் தாகம் கொள்கிறாங்க. ஆனால் யோசிக்கணும், வார்த்தையின் மீது தாகம் இருக்கிறது, வார்த்தையை தேடக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. செயல்பாடு இல்லாமல் போனால் நீ வார்த்தையை தேடிய நேரங்கள் எல்லாம் வீணாய் போய்விடும். பிசாசு இன்றைக்கி அப்படி தான் நம்மளை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். பைபிளை எடு, வாசி, பைபிளை எடு, தியானிச்சிடு, பைபிளை எடு, நல்லா நீ என்ன செய், பைபிளுக்குள்ளே ஆழமாய் நீ வந்து தியானம் செய்து மூழ்கிப்போ, அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு உன் வேலையை பார். ஆண்டவர் அது சொல்லலை. அடுத்தவனுக்கு மறைத்து கொள்வதா உன்னா நோன்பு, அடுத்தவர்களுக்கு உன்னை மறைத்து கொண்டு உன் ஆன்மீகத்தை வளர்ப்பதா உன் ஆன்மீக வாழ்வு, இதுதான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மகிட்ட கேட்குறார். அன்பு பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், செக்கரியா 11:11 ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் என்னை நோக்கி, அறிவற்ற ஆயன் ஒருவனின் கருவிகளை இன்னொரு முறை எடுத்துக்கொள். அறிவற்ற ஆயன் எப்படி இருப்பான் பாருங்கள். இதோ நாட்டில் ஆயன் ஒருவனை எழுப்புவேன், அவன் அழிந்து போவதை காப்பாற்ற மாட்டேன், சிதறி போவதை தேடி தெரிய மாட்டான், எலும்பு முறிந்ததை குணப்படுத்த மாட்டான், நலமாயிருப்பதற்கு உணவு கொடுக்க மாட்டான், ஆனால் கொளுத்ததின் இறைச்சியை தின்பான், அவற்றின் குழம்புகளை கூட நறுக்கி போடுவான். ஆடுகளை கைவிடுகிற பயனற்ற என் ஆயனுக்கு ஐயோ கேடு, அவனுடைய கை மேலும் வழக்கண் மேலும் வாள் வந்து விழட்டும், அவனது கை முற்றிலும் சூம்பி போகட்டும், அவனது வழக்கண் இருண்டு முற்றிலும் குருடாகட்டும். பாருங்கள் எவ்வளோ கடுமையான வார்த்தைகள். இது ஆயன் என்று சொன்ன உடனே ஏதோ ஒரு ஆயருக்கு போலன்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி தலை தாழ்ந்து யாரெல்லாம் தலையில் திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு தளத்திலே ஆயருக்குரிய நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க. குடும்பத்திலே தலைவனாக இருக்கிறியா, நீ குடும்பத்திற்கு ஆயன். குடும்பத்திலே தலைவியாக இருக்கிறா, நீ ஒரு ஆயன். ஒரு பங்கு தளத்திலே குருவானவர் ஆயன், நம்மளையெல்லாம் மேய்க்கிற பிஷப் ஒரு ஆயன், பாப்பரசர் ஒரு ஆயராக இருக்கிறார். இப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொரு தளத்தில் ஆயர்களாக இருந்து செயல்படணும். நாம் என்ன செய்யணும், மந்தையை கூட்டி சேர்க்கணும், மந்தைகளுக்கு உணவு கொடுக்கணும். பாருங்கள், இது எதிர்ப்பதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதனையான அந்த காரியம், அவனுடைய கை மேலும் வழக்கண் மேலும் வாள் வந்து விழட்டும், அவனது கை முற்றிலும் சூம்பி போகட்டும். பாருங்கள், இந்த கடுமையான வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து விடக்கூடாது. அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். அன்பு பிள்ளைகள், இந்த நாளில் ஒரே ஒரு காரியத்தை உணர்ந்து பாருங்க, அவங்க எனக்கு நல்லது செய்யலை அதனால் நானும் நல்லது செய்யலை என்று சொல்வது இயேசுவின் சீடருக்கு உகந்த வாழ்க்கை முறை அல்ல. அவர் என்னை அடித்தார், நான் அவரை அன்பு செய்தேன், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை, இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற வாழ்க்கை முறை. அதனால் நீங்கள் இழந்து போவீங்க, கண்டிப்பாக இழந்து போவீங்க. நான் எவ்வளவு இழப்பது, எல்லாவற்றையும் இழந்து போ, ஆண்டவர் தான் சொல்கிறார். நீ எதை இழந்தாலும் நீ ஆண்டவருடைய இறையரசை ஆதாயமாக்கி கொள்ளப் போகிறாய், இயேசுவை நீ ஆதாயமாக்கி கொள்ளப் போகிறாய். அதுதான் நமக்கு வேணும் இல்லையா. இந்த உலகத்தை கடந்து நம்ம ஆத்மா வெளியில் போகும்போது அங்கே இயேசு உங்களுக்காக நின்னாருன்னா இதை விட வேறு என்ன பாக்கியம் உங்களுக்கு வேணும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த உலகம்தான் வாழ்க்கை, இந்த உலகத்தில் நல்லா வாழணும், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல கணவன், இதுதான் வாழ்க்கை. தயவுசெய்து ஏமாந்து போக வேண்டாம். இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்திருப்பது வாழ்க்கை அல்ல. இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம், வாழ்க்கை வாழ்க்கைன்னு. ஆனால் விவிலியத்தின்படி இந்த பூமியிலிருந்து நம்மளுடைய ஆத்மா வெளியில் போகிற போது, இந்த உடலை விட்டு வெளியே போகிற போது அங்குதான் வாழ்வு உண்டு. அதைத்தான் இயேசு நிலை வாழ்வு. நிலைன்னா முடிவே இல்லாத வாழ்வு அது. அந்த வாழ்வுக்காகத்தான் இந்த வாழ்வு தேர்வு. இது வந்து ஒரு தேர்வு, எக்ஸாம் எழுதுகிற ஒரு ஹால். இந்த தேர்வை நீ ஒழுங்காக எழுதி முடி. அன்று ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறார். இந்த தேர்வு நாட்களில் நீங்கள் விளையாட்டாக இருந்துட்டு உலக போக்கில் வாழ்ந்துட்டு அங்கே போனீங்கன்னா அந்த ரிசல்ட் அங்கே தான் நமக்கு கிடைக்க போகிறது. சிந்தித்து பாருங்கள், ஆண்டவர் கொடுக்குற காரியங்கள் மிகவும் கடுமையாக தான் இருக்கும். இந்த உலகத்தை நம்ம வெற்றி கொள்வோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த தவக்காலம் அதற்கான ஒரு காலமாய் அமையட்டும். ஆமென்.